ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சிவம் சிவாம் சிவசுதௌ சிவபக்தான் சிவாதிமான் அஸ்மதாச்சாரிய பர்யந்தான் குருவர்யான் நதோஸ்மியஹம். சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருத சேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே. திருச்சிற்றம்பலம் பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய். காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே, மயிலாபுரி கற்பகமே. தனம் தரும் கல்வி தரும் உருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. நர்த்தன விநாயகம் பஜே மகாகணபதே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா. எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானையும், மீனாட்சி அம்பிகை சமேத சொக்கநாத பெருமானையும், ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமியையும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமியையும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி சைவம் டாட் ஆர்க் என்ற இணையதளத்தின் வாயிலாக தொடர் சொற்பொழிவு இன்றைய தினம் இறையருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் நடத்தப்படுகின்றது. இன்றைய தினம் இந்த தலைப்பு மிக மிக ஒரு உச்சிதமான ஒரு தலைப்பு. ஏனெனில் பேரிடர் அனைத்தும் ஓரளவுக்கு களையப்பட்டு அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்லக்கூடியதன் அடிப்படையில் சாக்ஷாத் பரமேஸ்வரருடையதான திருவருளால் இன்றைய தினம் தமிழகம் எங்கும் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டாகிவிட்டது. இத்தருணத்தில் இந்த சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும் என்பதை இத்தருணத்தில் நாம் சிந்தித்தல் என்பது மிக மிக சரியாக இருக்கும் என்பது எனது கருத்தாகும். நேற்றைய தினம் நமது தலைப்பினை ஒட்டி, அதாவது சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும், அந்த தலைப்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதத்திற்கும் யதாமதி எனது சிற்றறிவுக்கு எட்டியவாறு அர்த்தம் சிந்தித்தோம். இன்றைய தினம் ஆலயத்தின் தேவை, ஆலயம் கட்டப்பட வேண்டியதான இடம், ஆலயத்தினை ஆலயத்தில் சென்று வழிபடக்கூடியதான பக்தன் யார் எத்தனை விதமான பக்தர்கள், மேலும் அந்த பக்தனிடம் இருக்க வேண்டியதான அக மற்றும் புற குணங்கள் மற்றும் சமயம் இருக்குமாயின் அந்த ஆலயத்தினுடையதான திருக்குளத்தில் நன்னீராடுதல் போன்றதான விஷயங்களை சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். அதற்கு நான் எண்ணிய சிந்தனை இடையூறின்றி நிறைவேற திருமயிலை கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடிய நர்த்தன மகாகணபதி அவர்களுடையதான தாளினை எனது மனம் மெய் மொழிகளால் மறுபடியும் வணங்குகிறேன். தற்பொழுது இன்றைய சொற்பொழிவிற்குள் நுழைவோம். நேற்றே நாம் கண்டோம், ஆலயம் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. மனிதன் தன்னை மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்றதான நம்பிக்கையை உடையவன். எனவே அந்த சக்தி என்பதை இறைவன் என்று ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக அவன் உணர்கிறான். எவ்வாறு படைக்கப்பட்டதான இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் அனைத்தும் படைத்தவன் ஒருவன் உள்ளான் என்பதை நாம் காண்கிறோமோ, அதை போலவே இந்த உலகத்தையும் படைத்தவன் ஒருவன் உள்ளான் என்பதான ஒரு கருத்திற்கு நாம் வருகிறோம். இவை அனைத்தும் சிவஞான போத சூத்திரத்தில் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே அந்த படைத்தவன் அவரை கடவுள் என நாம் கொள்கிறோம். அந்த கடவுள் நமது இதயத்திலும் இருக்கிறார். அதற்கு அகக்கோவில் என்று பெயர். அவர் மேலும் புனிதம் வாய்ந்ததான ஒரு இடத்திலும் இருக்கிறார். அதற்கு கோவில் என்று பொதுவான பெயர். இந்த அளவில் நேற்று நாம் நின்றோம். இந்த கோவில் தேவையா என்பதற்கு மேலும் ஒரு சிறிய உதாரணம் மூலம் அதனை விளக்கலாம் என்பதான ஒரு முயற்சியை எடுக்கிறேன். உலகெங்கிலும் சூரியனுடையதான கதிர்கள் பரவி இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. காலை சூரிய உதயம் முதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் சூரியனுடையதான கிரணங்கள் அனைத்து இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எதுவும் பொசுங்கவில்லை. இதையே ஒரு பூதக்கண்ணாடியின் துணையுடன் நாம் ஏதேனும் ஒரு பொருள் மேல் அந்த சூரிய கிரணம் படும்படி வைத்தால் அதன் கீழே இருக்கக்கூடியதான பஞ்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளானது ஒரு தீப்பிடித்து எரிந்து பொசுங்கிவிடக்கூடும். எனவே அந்த ஒரு சக்தியாக அந்த ஒரு பூதக்கண்ணாடியின் மூலமாக எவ்வாறு நாம் சூரிய கிரணத்தை உள்வாங்குகிறோமோ, அதே போல இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடியதான மூர்த்தங்களை நாம் வணங்கினால் எவ்வாறு மெல்லிய பஞ்சானது பொசுங்கி விடுகிறதோ, பஸ்மமாகி விடுகிறதோ, அதைப்போல் நமது பாபங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும் என்பது கருத்து. இதனால்தான் ஆலயம் தேவை, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றெல்லாம் நமது மூதாதையர்கள் கூறினார்கள். இதையே சம்ஸ்கிருதத்தில் நேற்று பார்த்தோம், திக் கிராமம் அசிவாலயம். சிவாலயம் அல்லாததான கிராமமானது பாழான கிராமம், வாழ தகுதியற்றதான ஒரு கிராமம் என்றெல்லாம் கூறப்பட்டது. இனி வரக்கூடியதான நாட்களில் சைவ ஆகமங்களின் அடிப்படையில் பிரமாணமாக கொண்டு, அதாவது சைவ ஆகம வசனங்களை ஒரு அளவையாக கொண்டு நாம் இந்த சிவாலய வழிபாடு என்பதை யதாமதி சிந்திப்போமாக. ஏனெனில் சிவதர்மாத் பரோதர்மோ ந பூதோ ந பவிஷ்யதி. சிவனாரை குறிப்பிடக்கூடியதான அறத்தை விட வேறு எந்த அறமும் உலகத்தில் கிடையாது. சிவனாரது குணம் குறிகள் போன்றவைகளை குடிக்கக்கூடிய அறம் என்றால் அது சாக்ஷாத் பரமேஸ்வரனால் இயற்றப்பட்டதான 28 சித்தாந்த சைவ ஆகமங்களும் மற்றும் அதனுடன் இணைந்ததான 207 உப ஆகமங்களுமே ஆகும். எனவே இதனை காட்டிலும் சைவ ஆகமங்களை காட்டிலும் வேறு சிறந்ததான ஒரு பிரமாணம் ஒரு அளவை என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏனெனில் ஆகமம் என்பது சாக்ஷாத் சிவனாராலேயே உபதேசிக்கப்பட்டது. மற்ற அனைத்தும் பசு சாஸ்திரங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் சைவ ஆகமம் மட்டும்தான் பதிசாஸ்திரம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெருமையினை பெற்றது. இந்த சிவ ஆகமங்கள் அல்லது சைவ ஆகமங்களின் அடிப்படையில் இன்று நாம் யதாமதி சிந்திப்போமாக. சைவ ஆகமங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆகமங்கள், உப ஆகமங்கள், சார்பு நூல்கள், தனி நூல்கள், துணை நூல்கள் என்பதான பலவிதமான நூல்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையுமே நாம் இங்கு பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் மூல ஆகமத்தில் சொல்லப்பட்டதான கருத்துக்களுக்கு பாதகமின்றி எழுதப்பட்டமையினால் தனிப்பட்ட நபரால் எழுதப்பட்டிருந்த பொழுதிலும் அவைகள் மூல ஆகமங்களுக்கு விருத்தமாக இல்லாதமையினால் அவைகளையும் நாம் இங்கு பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். முதல் படியாக சிவாலய தரிசனம் செய்வதற்கு தகுதி உடையவர் யார் என்பதான ஒரு கேள்வி எழலாம். சிவாலயம் நமது இல்லத்தில் அருகில் இருக்கக்கூடியதான சிவாலயம், அந்த சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வதற்கு தகுதியானவர் யார் என்பதான ஒரு கேள்வி எழலாம். கேள்வி மிக ஒரு எளிமையான ஒரு கேள்வி. நாம் என்ன சொல்லலாம், காலையில் எழுந்து குளித்துவிட்டு நாம் அனைவரும் நமது இல்லத்தின் அருகில் சிவாலயம் இருந்தால் அல்லது ஏதோ ஒரு தேவதையுடையதான ஆலயம் இருந்தால் அங்கு சென்று தரிசிக்கலாம். அது தவறேதும் கிடையாது. ஆனால் சாஸ்திர ரீதியாக எவர் ஒருவர் பரார்த்தாலய தரிசனம் என்று சொல்லக்கூடியதான பொதுமக்களின் நலனுக்காக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஆலயத்தில் தரிசனம் செய்வதற்கு தகுதியானவன் என்றால் அதன் விளக்கத்தினை அப்பைய தீட்சிதர் என்று சொல்லக்கூடியதான ஒரு மகானால் இயற்றப்பட்டதான சிவார்ச்சனா சந்திரிகா என்ற நூலில் பரார்த்தாலய தரிசன விதி என்பதான ஒரு பட்டலத்தில் காணப்படுகின்றது. ததஹா பரார்த்தாலய சமீபஸ்தகா பூஜாந்தே சிவாலயம் கத்வா தத் சேவாமபி குர்யாத். ததஹா பிறகு, எதன் பிறகு? அப்பைய தீட்சிதர் இயற்றியதான நூலில் ஒருவன் அன்றாடம் செய்ய வேண்டியதான தினச்சரியைகள் அன்றாட நிகழ்வுகள் அனைத்தும் சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் கபிலா பூஜா என்றெல்லாம், அதாவது பசுமாடு இருக்கிறதல்லவா, அதனுடையதான பூஜையினை ஒருவன் செய்தல் வேண்டும். அந்த பூஜையினை செய்த பிறகுதான் ஒருவன் ததஹா என்றால் பிறகு, எதற்கு பிறகு? அந்த நூலின் அடிப்படையில் ஒரு பசுமாட்டிற்கான பூஜையினை செய்த பிறகு பரார்த்தாலய சமீபஸ்தகா, பரார்த்தாலயஹா அப்படின்னாக்கவே உலக மக்களின் நன்மைக்காக கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ பொதுமக்களின் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ளதான ஒரு திருக்கோவில் என்று அர்த்தம். சமீபஸ்தகா சேத், அதன் அருகில் இருப்பானே எனில், பூஜாந்தே, தன்னுடையதான இல்லத்தில் தான் செய்ய வேண்டியதான பூஜைகளை முடித்த பிறகு சிவாலயம் கத்வா, சிவனாருடையதான ஆலயத்திற்கு சென்று தத் சேவாமபி குர்யாத், அந்த இடத்தில் அந்த சேவையினையும் அவன் செய்தல் வேண்டும். எனவே தன்னுடையதான சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில், தன்னுடையதான சக்தி நிபாதத்திற்கு ஏற்றவாறு சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, சிவதீட்சை ஆகியவைகளை பெற்றுக்கொண்டு தனது நலன் வேண்டி, தனது ஆத்மா மேன்மையடைய வேண்டி, தனது இல்லத்திலேயே செய்யப்பட வேண்டியதான சிவ பூஜையை எவன் ஒருவன் செய்து முடித்தவனாக இருக்கிறானோ அந்த சாதகன் யாராக இருந்தாலும் சரி, தகுந்த ஆதிசைவர்கள் இடத்தில் தீட்சை பெற்றவனாக இருந்தாலும் சரி, அல்லது அவரவர் நிலைக்கு ஏற்றவர்களிடம் தீட்சை பெற்றிருந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் அவனுடையதான குருநாதரால் கொடுக்கப்பட்டதான ஆத்மார்த்த லிங்கம் என்று சொல்லக்கூடியதான தனது வழிபாட்டிற்கு மட்டுமே, தனது இல்லத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய, தன்னால் மட்டுமே வழிபாடு செய்யக்கூடியதான லிங்கத் திருமேனிக்கு பூஜையினை செய்துவிட்டு, தனது இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடியதான மற்றவர்களின் நலன் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் தொண்டினை செய்தல் வேண்டும். இது சாமான்யமான ஒரு விஷயம். எனவே நாம் கோவிலுக்கு செல்கிறோம், கோவிலுக்கு செல்கிறோம் என்றால் அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு தெய்வத்திற்கும் வழிபாடு செய்யாமல், வீட்டில் விளக்கு ஏற்றாமல், வாயிலில் வாசல் தளிக்காமல், கோலமிடாமல், நான் மட்டும் கோவிலுக்கு கிளம்பி விடுகிறேன் என்றால் அது உச்சிதமான முறை ஆகா. கோவிலுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்கிறோம் என்றாலே தனது வீட்டில் இருக்கக்கூடியதான பூஜை அறையில் விளக்கேற்றப்பட்டிருக்க வேண்டும், தனது வீட்டு வாயிலில் ஜலம் தளித்து கோலம் போட்டிருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் பொதுவாக கடைபிடிக்க வேண்டியதான ஒரு விஷயம். எனவே ஆலய தரிசனம் செய்வதற்கு யார் முதல் அதிகாரி என்றால் தனது இல்லத்தில் பூஜை செய்தவனே ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்ய, அதாவது ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்ய அவன் தகுதியானவனாக இருக்கிறான். இது தரிசனார்த்திகளை பொறுத்தவரையில். மற்றவர்களுக்கும் அவரவர்களுக்கான நியமங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பூஜகர், அதாவது ஒரு பூஜை செய்யக்கூடியவர் என்றால் அவர் எவ்வாறு செல்ல வேண்டும் போன்றதான விஷயங்கள் அனைத்தும் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. அவைகளை குருமுகமாக அறிதல் வேண்டும். அடுத்தது ஆலய பூஜையின் அவசியம். சிவனாரை ஆலயத்தில் சென்று பூஜை செய்வதால் யாது பயன் கிட்டும்? உலகத்தில் இருக்கக்கூடியதான நாம் அனைவரும் பலனை எதிர்பார்த்தே அனைத்து செயல்களையும் செய்து பழகிவிட்டோம். சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப சிறப்பாக கூறுவார்கள், பிரயோஜனம் அனுந்திஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே. பிரயோஜனம் அல்லது பயன் என்பதை எதிர்பாராமல் ஒரு மூடன் கூட எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான். எனவே அவனுடையதான பிரயோஜனம் வேண்டுமானாலும் பயனற்றதாக இருக்குமே தவிர, ஏதோ ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்தே அனைவரும் அனைத்து செயலும் செய்கிறோம். எப்படியாக இருந்தாலும் ஆலய வழிபாட்டின் மூலம் முக்தி பெறுதல், அது பலனை எதிர்பாராமல் செய்தல் என்பதான கூற்று இருந்தாலும், நேற்றைய தினம் கூறியதை போல கௌனபக்தி என்பதான ஆரம்ப நிலையில் பயனை எதிர்பார்த்துதான் அனைவரும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இதில் ஐயமேதும் இல்லை. அவரவர்கள் நினைக்கக்கூடியதான நினைப்பில்தான் தாரதமியம் இருக்கிறதே தவிர, அனைவரும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் செல்கிறார்கள். இந்த ஆலய பூஜையின் அவசியம் யாதெனில், சிவஸ்யாராதனம் நித்யம் புக்தி முக்தி பிரதாயகம் அந்யேஷாம் பூஜனம் நித்யம் கிராம விருத்திகரம் பவேத் தேவஸ்தானம் வினாயத்ர ஏக காலம் நவாசயேத் என்கிறது சைவ ஆகமங்களுள், சித்தாந்த சைவ ஆகமங்களுள் ஒன்றானதான சுப்ரபேதம் என்பதான ஆகமம். நித்யம் சிவசிய ஆராதனம், நித்தியம் அனுதினமும், சிவசிய ஆராதனம் சிவனாருடைய ஆராதனம் என்பது புக்தி முக்தி பிரதாயகம். புக்தி என்றால் போகம், அதாவது இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடியதான இன்பங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு புக்தி என்று பெயர். முக்தி என்றால் வேறு உலகத்தில் நமது உடலை விற்று உயிர் நீங்கிய பிறகு விண்ணுலகத்தில் நமது ஆத்மா அனுபவிக்க கூடியதான ஒரு நிலைக்கு பெயர் முக்தி என்று பெயர். அந்த இவ்வுலகத்தில் நாம் அனுபவிக்க கூடியதான முறையையும் விண்ணுலகத்தில் நாம் அனுபவிக்க கூடியதான முக்தியையும் கொடுக்கக்கூடியது யாதெனில் நித்தியம் சிவசிய ஆராதனம், அன்றாடம் சிவனாருடையதான ஆராதனையை செய்தல். மேலும் சிவனாருடையதான ஆராதனம் மற்றும் தான் செய்ய வேண்டுமா, மற்ற எந்த தெய்வத்தினுடையதான ஆராதனையும் செய்ய வேண்டாமா என்றால் அது அவ்வாறு கிடையாது. அது யாதெனில் அந்நேஷாம் பூஜனம் நித்யம் கிராம விருத்திகரம் பவேத். அந்நேஷாம் மற்ற தெய்வங்கள் அம்பிகை, விநாயகர், சுப்பிரமணியர், பைரவர், வீரபத்ரர், ஹனுமான், நாயன்மார்கள் மற்றும் எத்தனை தெய்வங்கள் இருக்கின்றவோ, தட்சிணாமூர்த்தி, துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி, எந்த தெய்வம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த தெய்வங்களை பூஜை செய்வதன் மூலமாக கிராம விருத்திகரம் பவேத், ஒருவன் தான் தங்கியிருக்கக்கூடியதான கிராமத்திற்கு விருத்தி என்று சொல்லக்கூடியதான வளர்ச்சியானது ஏற்படும். எனவே சிவனாரை வழிபடுதல் மூலம் ஒருவனுக்கு இவ்வுலகில் தேவையான போகமும் வேறு உலகில் தேவையான மோட்சமும் அடையக்கூடும். மற்ற தெய்வங்களை பூஜிப்பதன் மூலமாக அவன் தங்கியிருக்கக்கூடியதான இடம், கிராமம் என்றால் கிராமம், இந்த இடத்தில் நாம் அவன் தங்கியிருக்கக்கூடிய இடம் என்று பொருள் எடுத்துக் கொள்ளலாம், அவன் தங்கியிருக்கக்கூடியதான இடமானது மேன்மையை அடையும். மேலும் ஒரு படி மேலே சென்று இந்த ஆகமம் யாது இயம்புகின்றது என்றால், தேவஸ்தானம் விநாயத்ர ஏககாலம் ந வாசயேத். எத்ர எந்த இடத்தில், தேவஸ்தானம் வினா கோவில் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஏககாலம் ஒரு காலம் கூட ந வாசயேத் வசித்தல் கூடாது. இதையேதான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருத்தல் கூடாது என்று பிற்காலத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிவனாருடையதான ஆராதனம் தேவை, மற்ற தெய்வங்களுடையதான ஆராதனங்களும் தேவை. மேலும் ஆலயம் இல்லாத ஊரில் ஒருவன் குடியிருத்தல் கூடாது. சரி, இந்த ஆலயங்களை எந்த இடத்தில் அமைத்தல் வேண்டும், கோவில் கட்டுவதற்கு எந்த இடம் சரியானதான இடமாக இருக்கின்றது என்பதான கேள்வி அடுத்து எழலாம். அதற்கு விடையாக சுப்ரபேதம் என்னும் ஆகமத்திலேயே பர்வதேஷுச்ச ரம்யேஷு கிராமேச்ச நகரேதவா என்று கூறப்பட்டுள்ளது. பர்வதேஷு மலைகளிலும், ரம்யேஷு கிராமேச்ச மிக அழகானதான கிராமங்களில் கிராமங்களிலும், நகரேதவா நகரங்களிலும் இந்த ஆலயமானது ஒரு உச்சிதமான திக்கில் கட்டப்பட வேண்டும். பெரும்பாலும் நமது தமிழகத்தில் தற்பொழுது நாம் காணக்கூடியதான சிவாலயங்கள் அனைத்தும் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கியதான திசையிலேயே இருக்கக்கூடியது என்பதை நாம் காண்கிறோம். மற்ற இரண்டு திசைகளும் அபூர்வமாக ஒரு சிலதான இடத்தில் இருக்கின்றன. எனவே கோவில் கட்ட வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நாம் ஒரு கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ மலை உச்சியிலேயோ, மிகவும் முக்கியமானது, மலை உச்சியில் சிவனாருடையதான கோவில் இருக்கலாம் என்பதற்கான ஆகம பிரமாணம் நமக்கு இதன் மூலமாக தெரிய வருகின்றது. இதெல்லாம் சைவ ஆகமங்களில் பிரமாணங்கள் அனைத்தும் அனைத்து இடங்களில் சிதறி கிடக்கின்றன. அவைகளை ஒரே இடத்தில் சேர்த்தல் என்பது சிரமசாத்தியமான விஷயம். ஆனால் அதனை இப்பொழுது நாம் செய்ய முயற்சித்திருக்கிறோம். எனவே அழகான மலைகளிலும் அல்லது அழகான கிராமங்களிலும் நகரங்களிலும் உச்சிதமான திசையில் ஒரு உச்சிதமான இடத்தில் சிவனாருடையதான ஆலயம் அமைக்கப்படலாம் என்பதை நாம் உணர்கிறோம். அடுத்தபடியாக மேலும் ஒரு படி மேலே சென்று சிவனாருடையதான ஆராதனம் செய்த பிறகே நாம் அனைவரும் அனைத்து செயலையும் செய்தல் வேண்டும். என்பதை சுப்ரபேதம் என்னும் ஆகமம் மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. வரம் பிராண பரித்யாகா சேதனம் சிரசோபிவா நது அனபியர்ச்சிய புஞ்சீயாத்து பகவந்தம் த்ரிலோச்சனம் இதி ஜ்ஞாத்வா பிரயத்னேன பூஜனீயா சதாசிவா. அதாவது சிவபூஜை செய்தே ஒருவன் அவனுடையதான வாழ்வில் மிக முக்கியமாக கருதக்கூடியதான ஆகாரம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வரம் பிராண பரித்யாகா சிரசோ சேதனம் அபிவா, சேதனம் சிரசோபிவா, உயிரை விடுதலே மிகச்சிறந்தது. ஒருவன் நமது தலையை எடுக்கிறான் என்றால் அதுவும் சிறந்ததுதான். ஆனால் சிவனாரை அர்ச்சிக்காமல், சிவனாரை பூஜை செய்யாமல், சாக்ஷாத் முக்கண்ணனாகிய த்ரிலோச்சனஹா என்று சொல்லக்கூடியதான முக்கண்ணனை பூஜை செய்யாமல் ஒருவன் ந புஞ்சியாத், அவன் ஆகாரம் எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. இதி ஞாத்வா பிரயத்னேன பூஜனீயா சதாசிவஹா. இவ்வாறு பெருமுயற்சியுடன் அறிந்தவனாக இருந்து கொண்டு சிவனாரை பூஜை செய்தல் வேண்டும் என்று இது காலும் பூஜையினுடையதான அவசியத்தை நாம் உணர்ந்தோம். ஆலயம் தேவை, ஆலயம் எந்த இடத்தில் தேவை, ஆலய பூஜை அவசியமா, ஆலய பூஜை செய்யாமல் நமது அன்றாட செயல்களை நாம் செய்யலாமே என்றால் அது கிடையவே கிடையாது. உயிர் போனாலும் சரி, உண்ணாவிட்டாலும் சரி, இறைவனை வணங்கிய பிறகுதான் நாம் அனைத்து செயலையும் செய்ய வேண்டும் என பல ஆகம பிரமாணங்கள் நமது கண்முன்னே காணப்படுகின்றது. அவைகளுள் ஒரு சிலதை மட்டும் உங்கள் கண்முன்னே தற்பொழுது வைத்தேன். அடுத்தபடியாக ஆலயத்தில் மிக 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 முக்கியமானவன் பக்தன் அல்லவா? தற்பொழுது நாம் அதை நாம் சிந்தித்தோம் அல்ல. ஆலயத்துள் மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கக்கூடியவன் பக்தன். இந்த பக்தன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்தாலே ஆலயத்துள் மற்ற கிடைக்க வேண்டியதான விஷயங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நமக்கு கிடைத்துவிடும்.